2016 ஏப்ரல் மாத தென்றலில் நேர்காணல் பகுதியில் வா மணிகண்டன் அவர்களுடன் அரவிந்த் அவர்களின் நேர்காணல். தொகுப்பு அரவிந்த். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். விளையாட்டாக ஆரம்பித்ததுதான். சமூக பணிக்கான விதையாக முளைத்து செடியாய் வளர்ந்திருக்கிறது. கவிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், கல்வி ஆலோசகர் வா மணிகண்டன் 2005 முதலே பேசலாம் என்ற தலைப்பில் வலைப்பதிவு தொடங்கி அதில் எழுதி வந்தார். நாளடைவில் இவரது சுவாரஸ்யமான எழுத்துக்களுக்கென்று ஒரு வாசக வட்டம் குழுமிவிட்டது. நட்பு வட்டம் இந்தியாவுக்கு அப்பாலும் விரிவடைந்தது. அதன் உதவியுடன் சிறு சிறு பண உதவிகளை செய்ய தொடங்கினார். அது இன்றைக்கு நிசப்தம் அறக்கட்டளை. www.nisabdam.com/2014/11/blog-post_96.html ஆக வளர்ந்து நிற்கிறது. கல்வி, மருத்துவம், மழை வெள்ள நிவாரண உதவி பணிகள் என்று இதுவரை கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய்க்கு மேல் செலவிட்டிருக்கிறது நிசப்தம். மரக்கடையில் வேலை செய்யும் சாதாரண மனிதர் முதல் வெளிநாடுகளில் வேலை செய்யும் மென்பொருள் வல்லுநர்கள் வரை பலர் அளித்த நன்கொடைகளை கொண்டு நடந்திருக்கிறது. எப்படி சாத்தியமானது என மனம் திறக்கிறார் மணிகண்டன். வாருங்கள், கேட்கலாம். தென்றல். நிசப்தம் அறக்கட்டளை ஆரம்பிக்க உந்துதலாக இருந்தது எது? மணிகண்டன். அறக்கட்டளை தொடங்குகிற எண்ணம் எதுவும் இல்லாமல் தான் இருந்தேன். அவ்வப்போது சில உதவிகளை செய்து கொண்டிருந்த போது ஒரு கிராமத்து தச்சரின் மகன், பெயர் பாலாஜி, ரொபாட்டிக்ஸில் கலக்கி கொண்டிருந்தான். அவனுக்கு ஜப்பானில் நடைபெற்ற ஒரு கருத்தரங்கில் பங்கேற்க வாய்ப்பு கிடைத்திருப்பதாகவும் பணமில்லாததால் தவித்துக் கொண்டிருப்பதாகவும் சொன்னார்கள். முயற்சித்து பார்க்கலாம் என்று முந்தின நாள் இரவில் அந்த மாணவன் குறித்து நிசப்தம் தளத்தில் எழுதினேன். மற்றவரிடமிருந்து பணத்தை வாங்கி நாம் கொடுப்பதை விடவும் அந்த மாணவனுடைய வங்கிக் கணக்கையே நேரடியாக கொடுத்து விடுவது உசிதம் என்று தோன்றியது. நமக்கேன் வம்பு என்கிற பயம்தான் முக்கிய காரணம். எழுதிய அடுத்த நாள் காலையில் அவனது கணக்குக்கு 1.5 லட்சம் ரூபாய் வந்திருந்தது. வாயடைத்து போனேன். அதே போலத்தான் ஒரு சலவை தொழிலாளியின் மகளுக்கும் பொறியியல் படிப்பு செலவுக்கு உதவ சொல்லி எழுதிய அடுத்த நாள் அவர்களது வங்கிக் கணக்கில் சேர்ந்த பணத்தை பார்த்து அரண்டு போனார்கள். எனக்கு கையும் ஓடவில்லை, காலும் ஓடவில்லை. தலைகீழாக நடந்து கொண்டிருந்தேன். இந்த உலகம் என்னையும் நம்புகிறது என்று உணர்ந்து கொண்ட தருணங்கள் அவை. சந்தோஷமாக இருந்தாலும் பயனாளிகளிடம் தேவைக்கு அதிகமாக பணம் சேர்கிறது என்பதால் அதை ஒழுங்குபடுத்த வேண்டியது அவசியம் என்று தோன்றியது. அப்படி உருவானதுதான் நிசப்தம் அறக்கட்டளை. பண விவகாரம் பிரச்சனையை கொண்டு வந்து சேர்த்துவிடும், வீட்டில் பயமுறுத்தினார்கள். மத்தியதர குடும்பத்தில் உருவாகக்கூடிய எளிய பயம் அது. எனக்கும் அந்த பயமும் தயக்கமும் இருந்தது. ஒவ்வொரு மாதமும் சிறு தொகையை மட்டும் எனது செலவுக்காக வைத்து கொண்டு சம்பள பணத்தின் பெரும் பகுதியை தம்பியிடம் கொடுத்து விடுகிற ஆள் நான். அடுத்தவர்களின் நன்கொடையை கையாள முடியுமா என்கிற சந்தேகம் இல்லாமல் இல்லை. ஆனால் வெளிப்படையாக இருந்துவிட்டால் எந்த பிரச்சனையும் இருக்காது என நம்பினேன். ஒவ்வொரு மாதமும் எவ்வளவு பணம் வந்திருக்கிறது என்பதையும் யாருக்கெல்லாம் உதவி செய்திருக்கிறோம் என்ற பட்டியலையும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே எடுத்து நிசப்தம் தளத்தில் பதிவு செய்ய தொடங்கிய பிறகு யாருக்கும் சந்தேகத்துக்கு இடமில்லாமல் போய்விடுகிறது. பண விஷயத்தில் வெளிப்படைத்தன்மை பெரும் பலம். உண்மைதான். ஆனால் நீங்கள் ஒரு தனி நபர், இவ்வளவு பேர் உங்கள் மீது நம்பிக்கை வைத்து உதவ என்ன காரணம்? உண்மையாகவே எனக்கும் தெரியவில்லை. அறக்கட்டளையின் நிதியிலிருந்து தொகை எதையும் நான் எடுத்துக் கொள்வதில்லை. பயனாளிகளை பார்ப்பதற்காகவோ அல்லது அறக்கட்டளை பணிக்காகவோ வெளியூருக்கு சென்றால் சொந்த செலவில்தான். அறக்கட்டளை சம்பந்தமாக எல்லாவற்றையும் வெளிப்படையாக எழுதிவிடுகிறேன். அதே போல ஒவ்வொரு மாதமும் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை அப்படியே நிசப்தம் தளத்தில் பதிவிடுகிறேன். இவையெல்லாம் நம்பிக்கையை உருவாக்கியிருக்க வேண்டும். இது என்னுடைய அனுமானம்தான். சரியான பதிலை மற்றவர்கள்தான் சொல்ல வேண்டும். உங்கள் இளமை பருவம் பற்றி தெரிந்து கொள்ளலாமா? சொந்த ஊர் கரட்டடிப்பாளையம். ஈரோடு மாவட்டத்தில் இருக்கும் சற்றே பெரிய கிராமம். வாய்க்காலும் வயலுமாக செழிப்பான ஊர் அது. படித்தது அருகிலுள்ள டவுனான கோபிச்செட்டிப்பாளையம் வைர விழா மேல்நிலைப் பள்ளியில். நூற்றாண்டு கண்ட பள்ளி அது. அப்பா வாசுதேவன் மின்சார வாரிய பணியிலிருந்து ஓய்வு பெற்றவர். அம்மா சுப்புலட்சுமி கிராம நிர்வாக அலுவலராக பணியாற்றியவர். அதனால் ஒழுங்காக படிக்க சொல்லி அழுத்தம் இருந்து கொண்டே இருந்தது. என்றாலும் திருட்டுத்தனமாக குருவி பிடித்தேன், வாய்க்காலில் குதித்து விளையாடினேன், முயல் வேட்டையாடினேன், அப்புறம் என்னென்னவோ செய்தேன். அந்த திருட்டுத்தனங்கள் பால்யத்தை பால்யமாகவே காத்தன. மாலை அலுவலகம் முடிந்து வரும் அம்மாவின் மங்கள வாழ்வுக்கும் மண்டை கொட்டுக்கும் பயந்து 80% மதிப்பெண் வாங்குகிற அளவுக்கு படித்தேன். அது ஓரளவுக்கு மரியாதையான மதிப்பெண் தான் என்றாலும் ஏகப்பட்ட பேர்கள் அதைவிட அதிக மதிப்பெண்கள் வாங்கி என்னை சுமாராக படிக்கும் மாணவன் பட்டியலில் சேர்த்திருந்தார்கள். தமிழ்நாட்டில் +2 முதல் பிரிவு படித்தவர்களில் 3/4 மாணவர்கள் பொறியியல் குட்டையில் விழும் பருவம் தொடங்கியிருந்தது. அதனால் நானும் மூக்கை பிடித்து கொண்டு அதில் எட்டி குதித்தேன். சேலம் சோனா தொழில்நுட்ப கல்லூரி நன்றாக முக்கிய எடுத்தது. நல்ல கல்லூரி என்றாலும் BE முடித்த போது என் மீதே எனக்கு நம்பிக்கை வந்திருக்கவில்லை. வெளியில் சொன்னால் சிரிப்பார்கள், வேலைக்கு போக சொல்லி வற்புறுத்துவார்கள் என்று பயந்துதான் MTech சேர்ந்தேன். அப்பாவுக்கு அது பெரும் செலவு. ஆயினும் வேலூர் தொழில்நுட்ப கல்லூரி உலகத்தின் சாளரங்களை திறந்து காட்டியது. வேலை சம்பளம் என்று வாய்த்தவுடன் எல்லோருக்கும் நடக்கக்கூடியது எனக்கும் நிகழ்ந்தது. மனைவி பெயர் வேணி, மகன் பிறந்தான். இப்பொழுது அப்பா அம்மா தம்பியின் குடும்பம் நாங்கள் என எல்லாரும் பெங்களூருவில் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம். எனது அத்தனை வேலைகளையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டு என்னை தண்ணீர் தெளித்து விட்டிருக்கிறார்கள். சென்னை பெருவெள்ளத்தின் போது செய்த பணிகள் குறித்தும் சமீபத்தில் கடலூரில் செய்த சமூக பணிகள் குறித்தும் சொல்லுங்கள். சென்னை மற்றும் கடலூர் பகுதிகளில் வெள்ளம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு உதவலாம் என்று நிசப்தம் தளத்தில் எழுதிய 10 நாட்களில் கிட்டத்தட்ட 60 லட்சம் ரூபாய் பணம் வந்தது. பணம் ஒரு பிரச்சனையாக இருக்காது என்று தெரியும். நம்பி கொடுக்கிறார்கள். உலகின் எங்காவது ஒரு மூலையிலிருந்து தமது உழைப்பில் விளைந்த காசை ஏதோ ஒரு நம்பிக்கையில் அறக்கட்டளைக்கு அனுப்பி வைக்கிறார்கள். அந்த நம்பிக்கைக்கு துளிப்பங்கம் வந்தாலும் கூட மனிதனாக இருப்பதற்கே லாயக்கற்றவனாகி விடுவேன் என்று உணர்ந்திருக்கிறேன். அதுதான் பயமாக இருந்தது. சரியான மனிதர்களுக்கு உதவி போய் சேர வேண்டும் என கங்கணம் கட்ட வேண்டி இருந்தது. வந்திருக்கும் பணத்தை வைத்து அரிசி பருப்பு சர்க்கரையில் ஆரம்பித்து பட்பசை வரை 30 பொருட்கள் அடங்கிய மூட்டை ஒன்றை முதற்கட்டமாக வழங்கினோம். ஒவ்வொரு மூட்டையும் 1000 ரூபாய் மதிப்பு பெறும். மொத்தம் 1000 குடும்பங்களுக்கு வழங்கியிருக்கிறோம். இரண்டாம் கட்டமாக கடலூரின் பெரிய காட்டுப்பாளையம். இந்த ஊரின் தலித் குடியிருப்பு மழை வெள்ளத்தில் மொத்தமாக அழித்துச் செல்லப்பட்டு விட்டது. நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டிருந்த அந்த 95 குடும்பங்களுக்கும் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் விதமாக ஆடு மாடுகள் முந்திரி உடைக்கும் எந்திரம் உள்ளிட்டவற்றை கிட்டத்தட்ட 8 லட்சம் ரூபாய்க்கு வழங்கினோம். மூன்றாம் கட்டமாக 300 குடும்பங்களுக்கு ட்ரில்லிங் எந்திரம் மருந்து தெளிக்கும் எந்திரம் உள்ளிட்ட பொருட்கள், அவற்றை கொண்டு தங்களது வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்கிற வகையிலான பொருட்கள், இவை கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய்க்கு கொடுத்திருக்கிறோம். 40 லட்சம் ரூபாயை நெருங்கியிருக்கிறது. வெள்ள நிவாரண பணிகளை இத்தோடு நிறுத்தி கொள்ளலாம் என்று ஜூன் மாதத்தில் கல்வி கட்டணமாக கொடுப்பதற்காக கணிசமான தொகை ஒதுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. மற்றபடி நிசப்தம் அறக்கட்டளையின் வழியாக செய்யப்படுகிற கல்வி மருத்துவ உதவிகளை வழக்கம் போலவே தொடரலாம் என்று எண்ணம். இப்பணிகளின் போது நீங்கள் எதிர்கொண்ட சிக்கல்கள் என்ன? எப்படி சமாளித்தீர்கள்? ஒவ்வொரு நிகழ்வின் போதும் அப்படியாமா, இப்படியாமா, அப்படி நடக்குதாமா, இப்படி ஆகுதாமா என்று தானும் படுக்காமல் தள்ளியும் படுக்காத மற்றவர்கள் நம்மை பயமூட்டி விடுவதுதான் மிகப்பெரிய நடைமுறை சிக்கல். சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதுண்டு. ஆனால் ஏகப்பட்ட பேர் பின்னால் இருந்து வேலை செய்து கொடுக்கிறார்கள். காவல்துறை அதிகாரிகள், வருவாய் அதிகாரிகள் என்று ஏதாவது ஒரு பக்கத்திலிருந்து உதவி வந்துவிடுகிறது. எந்த ஒரு காரியத்தையும் தள்ளி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் ஏதாவது பயம் இருந்து கொண்டேதான் இருக்கும். துணிந்து ஆரம்பித்து விட்டால் அவையவை தானாக நடக்கின்றன என்பதுதான் அனுபவபூர்வமாக நான் உணர்ந்த உண்மை. நற்பணிகளில் உங்களுக்கு துணை நிற்பவர்கள் பற்றி ஆயிரக்கணக்கானவர்கள், நன்கொடையாளர்கள், பயனாளிகளுக்கும் எனக்கும் இடையில் ஒருங்கிணைப்பவர்கள், திட்டப்பணிகளை செயல்படுத்தி தரும் தன்னார்வலர்கள், மனோரீதியிலான ஆதரவளிக்கும் வாசகர்கள் என்று துல்லியமாக கணக்கு போட முடியாத எண்ணிக்கை இது. கிட்டத்தட்ட ஒரு இயக்கம் போல் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இயக்கம் என்று சொல்லிக் கொள்வதில்லை, அப்படி சொல்ல வேண்டியதும் இல்லை. செய்கிற வேலைகளில் மனது வெகு திருப்தியாய் இருக்கிறது. இது போன்ற பணிகளுக்கு குடும்பத்தின் உறுதுணையும் அவசியம் அல்லவா? நிச்சயமாக. கூட்டு குடும்பம் என்று சொன்னேன் அல்லவா, அது பல விதங்களில் நல்ல விஷயம். எனக்கு பெரிய குடும்ப பொறுப்பு எதுவும் இல்லை. திங்கட்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் அலுவலகம், வார இறுதி நாட்களில் அறக்கட்டளை என்று ஒதுக்கி வைத்திருக்கிறேன். ஆரம்பத்தில் பயப்பட்டார்கள், வீட்டிலேயே தங்குவதில்லை என்று தயங்கினார்கள். பிறகு பயனாளிகளை அவர்கள் நேரில் சந்திக்கும் போதெல்லாம் நெகிழத் தொடங்கினார்கள். சரியான பாதையில் போகிறான் என்று நம்ப தொடங்கிவிட்டார்கள். அதனால் இப்பொழுதெல்லாம் கண்டுகொள்வதில்லை, இந்த வாரம் எந்த ஊருக்கு என்று கேட்பதோடு சரி. எந்த ஊராக இருந்தாலும் பேருந்தை விட்டு இறங்கியவுடன் தனக்கு ஒரு குறுஞ்செய்தியை அனுப்ப வேண்டும் என்கிற எதிர்பார்ப்போடு மனைவி விட்டு கொடுத்து விடுகிறாள். ஒரு கவிஞராக இன்றைய கவிதை சூழலை எப்படி பார்க்கிறீர்கள்? கவிதை எழுதி சில வருடங்கள் ஆகிவிட்டன. எக்ஸ் கவிஞர் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம். கவிதை எழுதுவதற்கும் வாசிப்பதற்கும் தனித்த மனநிலை வேண்டும். இப்பொழுது அதை கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வருகிறேன். அவ்வப்போது வாசிக்கிறேன், ஆனால் அவ்வளவாக உவப்பாக இல்லை. தமிழ் கவிதையுலகில் ஏதோ மிகப்பெரிய தடை இருக்கிறது. கடந்த ஆண்டு அமெரிக்கா வந்தீர்கள் அல்லவா? அமெரிக்கா பற்றி உங்கள் சுவாரஸ்யமான அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளுங்களேன். அமெரிக்கா சுவாரஸ்யம்தான். அடிக்கடி வாயை பிளந்து கொண்டிருந்தேன். ஒரு வார இறுதி நாளன்று டென்வரில் தங்கியிருந்த ஏங்கிள்வுட் என்கிற இடத்திலிருந்து நகரத்தின் 16வது தெரு வரைக்கும் கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் நடந்தேன். தன்னந்தனியாகத்தான். அப்பொழுது குளிர்காலம் தொடங்கி இருக்கவில்லை. அருமையான பருவம். கிட்டத்தட்ட ஒரு நாளே கரைந்தது. வீடுகளையும் தெருக்களையும் அந்த ஊரின் பிச்சைக்காரர்களையும் கஞ்சா புகைப்பவர்களையும் நடந்தால் மட்டுமே அருகிலிருந்து பார்க்க முடியும் என்று தோன்றியது. ஆனால் ஒரே பிரச்சனை என்னவென்றால், சாலையில் மனித நடமாட்டமே இருப்பதில்லை. தனித்து கிடப்பது போன்ற ஒரு மனநிலை உருவாகி விடுகிறது. இன்னொரு சமயம் ட்வின் சிட்டிஸ் தமிழ் சங்கத்திற்கு அழைத்து சென்றிருந்தார்கள். பெங்களூர் தமிழ் குழந்தைகளை விடவும் நன்றாக அமெரிக்க தமிழ் குழந்தைகள் தமிழ் படிப்பதை பார்க்க சந்தோஷமாக இருந்தது. மற்றொரு நாள் டென்வரின் விவசாயிகளிடம் பேசுகிற வாய்ப்பு கிடைத்தது. பயிர் செய்யும் காலத்தில் விதைத்துவிட்டு வேலைக்கு சென்று விடுகிறார்கள். அறுவடையின் போது மீண்டும் விவசாயம் பார்க்கிறார்கள். பார்ட் டைம் ஃபார்மர்ஸ். ஆனால் இந்தியாவில் விவசாயி முழு நேரமும் விவசாயியாகவே இருக்கிறான், கடன்காரனாகிறான். இந்திய விவசாயியின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த நாம் செய்ய வேண்டிய வேலைகள் இருக்கின்றன என தோன்றியது. இவற்றையெல்லாம் விட முக்கியமாக டென்வர் மாகாணத்தின் தலைமையிடத்தில் நிகழ்ந்த மரபு மாற்றம் செய்யப்பட்ட விதைகளுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொண்டேன். 20 பேர் கூட போராட்டத்தில் இல்லை. வேடிக்கை பார்க்கத்தான் சென்றிருந்தேன். பேச சொன்னார்கள், பேசினேன். இப்படி எவ்வளவோ சுவாரஸ்யமான விஷயங்கள். இவற்றையெல்லாம் விடவும் சில சுவாரஸ்யமான சம்பவங்களும் உண்டு. ஆனால் அதை தனியாகத்தான் சொல்ல முடியும். கிராமப்புற பள்ளி மாணவர்களுக்கான கல்வி உதவிகளில் நீங்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகிறீர்கள். பள்ளிகளின் தரம், மாணவர்களின் மேம்பாடு, ஆசிரியர்களின் திறன் பற்றி நீங்கள் என்ன அவதானிக்கிறீர்கள்? அரசு பள்ளி மாணவர்களில் பெரும்பாலானவர்கள் தனித்து இயங்குபவர்களாக இண்டிபெண்டன்ட் இருக்கிறார்கள். 1வகுப்பிலிருந்தே அவர்கள் குளித்து அவர்களாகவே உண்டு அவர்களாக பள்ளிக்கு கிளம்பி செல்கிறார்கள். விதிவிலக்குகள் இருந்தாலும் இதுதான் பொதுவான நிலை. ஆனால் நகர்ப்புற அல்லது தனியார் பள்ளிகளுக்கு இது வாய்ப்பதில்லை. குளிப்பாட்டி விட வேண்டும், உணவூட்டி விட வேண்டும். வீட்டு வாசலில் வந்து நிற்கும் வாகனத்தில் ஏற்றி விட்டு வர வேண்டும். மாலை 4 மணிக்கு 1வகுப்பு அல்லது 2வகுப்பு பொடிக்குழந்தைகள் சாரி சாரியாக நடந்து வீட்டுக்கு செல்வதை அரசு பள்ளிகளில் இயல்பாக பார்க்க முடிகிறது. ஆனால் தனியார் பள்ளிகளில் இது சாத்தியமில்லை. ஓரளவு காசு சேர சேர அதீதமான பயத்தை தேடிக்கொள்கிறோம். பைப் தண்ணியை குடிச்சாச்சா சளி பிடிச்சுக்கும் என்பதில் ஆரம்பித்து மண்ணில் விளையாடினால் பூச்சி வந்துவிடும் வரைக்கும் எல்லாவற்றிலும் கட்டுப்பாடுகள். 8 வகுப்பு குழந்தை கூட சாலையை தனித்து தாண்ட முடியாமல் தவிக்கிறது. அதே போல அரசு பள்ளி ஆசிரியர்கள் பொறுப்பற்றவர்கள், யாரையும் கண்டுகொள்வதில்லை. பொதுமைப்படுத்தப்பட்ட வாதம். பெரும்பாலான அரசு மற்றும் அரசு உதவி பெறும் ஆசிரியர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் வேலை செய்கிறார்கள். நேரடியாகவே பார்த்திருக்கிறேன். பிறகு எங்கே தேங்கி போய்விடுகிறார்கள் என்று கேட்டால் எக்ஸ்போஷர் என்று சொல்லலாம். நகர்ப்புற தனியார் பள்ளி ஆசிரியர்களுக்கு கிடைக்கக்கூடிய நவீன வசதிகள் அரசு மற்றும் உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்களுக்கு கிடைப்பதில்லை. வெளிப்புற ஆலோசகர்கள் பயிற்சியாளர்களை வைத்து பயிற்சிகள் அளிக்கப்பட்டால் பெரும்பாலான கிராமப்புற அரசு பள்ளிகள் பின்னி எடுத்து விடுவார்கள் என்று தைரியமாக நம்பலாம். எதிர்கால திட்டங்கள் என்ன? போகிற போக்கில் போய்கொண்டே இருப்போம் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். ஆனால் செய்கிற வேலையை மனசாட்சிக்கு பங்கமில்லாமலும் நேர்மையாகவும் வெளிப்படையாகவும் செய்து கொண்டிருக்க வேண்டும். அது நம்மை சரியான இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவிடும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இதனே இதனால் இதன் முடிக்கும் என்று ஆய்ந்துதான் ஒவ்வொரு வேலையும் நம்மிடம் வந்து சேர்கிறது என முழுமையாக நம்புகிறேன். அதனால் பெரிதாக அரட்டி கொள்வதில்லை. கால் போன போக்கில் போய்கொண்டே இருக்கலாம். வழியெங்கும் அன்பை விதித்தல் தவிர சத்தியமாக வேறொன்றையும் யோசிக்கவில்லை. வாசிக்கிறோம், புத்தகம் எழுதுகிறோம், 4 பேர் நம் எழுத்தை வாசிக்கிறார்கள் என்ற அத்தனையும் தாண்டி இது போன்ற காரியங்கள் காலா காலத்துக்கும் நிம்மதியை தந்து கொண்டிருக்கும். அது போதும். எழுத்து வழியாக செய்ய முடிந்த முக்கியமான காரியம் இது என்று நினைத்துக் கொள்கிறேன் என்கிறார் மணிகண்டன். அவரது முயற்சிகளை வாழ்த்துவோம். சுஜாதா விருது பெறுகிறார் மணிகண்டன் என்ற எழுத்தாளர். மணிகண்டனின் முதல் கவிதை தொகுப்பு கண்ணாடியில் நகரும் வீயில், இதை உயிர்மை பதிப்பகம் வெளியிட்டது. தொடர்ந்து சைபர் சாத்தான்கள் எனும் தொடர்கதை தொடர் எழுதும் வாய்ப்பு கிடைத்தது. அதையும் உயிர்மையை நூலாக வெளியிட்டது. கதை, கவிதை, கட்டுரைகள் என்று உயிர்மை, காலச்சூடு, உயிர் எழுத்து, புது எழுத்து, அமிர்தா, அமுதசுரபி என பல இதழ்களில் எழுதினார். இவர் எழுதிய எண்ணெய் கடவுளாக்கிய தவிட்டு குருவி என்ற கவிதை தொகுப்பும், லின்சே லோஹன், வைஃப் ஆஃப் மாரியப்பன், மசால் தோசை, 38 ரூபாய் போன்ற சிறுகதை தொகுப்புகளும் வாசகர்களால் நன்கு வரவேற்கப்பட்டன. தனது நிசப்தம் இணையதளத்திற்காக 2013 ஆண்டுக்கான சுஜாதா இணைய விருது பெற்றிருக்கிறார். குமுதம் ரிப்போர்ட்டரில் இவர் எழுதிய கைகளுக்குள் RTX என்ற விழிப்புணர்வு தொடரும், தினமணியில் எழுதிய சினிமா பற்றிய செல்லுலாய்ட் சிறகுகள் தொடரும், www.dinamani.com/junction/celluloid-siragugal பரவலான வாசக கவனத்தை பெற்றன. 2016 ஆண்டுக்கான Top 10 நம்பிக்கை மனிதர்களில் ஒருவராக ஆனந்த விகடன் இவரை தேர்ந்தெடுத்திருக்கிறது. விரைவில் 3 நதி என்னும் தலைப்பிலான நாவல் வெளியாக இருக்கிறது. விசும்பலின் ஓசை. அறக்கட்டளை உதவிகளின் போது நெகிழ்ச்சியான சம்பவங்கள் நடப்பதுண்டு. அவற்றை எண்ணி கண்ணீர் விட்டதுண்டு. உதாரணத்துக்கு ஒன்றை மட்டும் சொல்கிறேன். ராகவர்ஷினி என்று 8 குழந்தைக்கு ஈரலில் பிரச்சனை. ஈரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டர்கள் சொல்லிவிட்டார்கள். அதற்கு லட்சக்கணக்கில் பணம் தேவைப்பட்டது. ஏழை குடும்பம் அறக்கட்டையிலிருந்து 70,000 ரூபாய் கொடுக்கப்பட்டது. அவ்வப்போது விசாரிப்பேன். ஒரு சமயம் பேசிய போது தேவையான பணத்தை புரட்டி விட்டதாகவும் சிகிச்சைக்கு அனுமதி வாங்க அலைந்து கொண்டிருப்பதாகவும் சொன்னார்கள். உறுப்பு மாற்றை அறுவை சிகிச்சை என்பதால் நிறைய நடைமுறை சிக்கல்கள். 2-3 மாதம் ஆகியிருக்கும் ஒரு நாள் குழந்தையின் உறவினர் அழைத்தார். அவர்தான் அறக்கட்டையோடு தொடர்பு கொண்டு எல்லாம் செய்தவர். ஆபரேஷன் முடிஞ்சதுங்களா, குழந்தை எப்படி இருக்கு என்றேன். இல்ல சார், ஆபரேஷன் நடக்கல என்றார். ஒருவேளை அதிக பணம் தேவைப்படுகிறதோ என்று நான் நினைக்கும் சமயத்தில், உங்ககிட்ட பணம் கேட்ட சமயத்திலே ரொம்ப லேட் செஞ்சா குழந்தை தாங்காதுன்னு சொன்னாங்க. இவ்வளவு நாள் தாங்கினதே பெரிய காரியம். அப்ரூவல், பெர்மிஷன் அங்க இங்கன்னு இழுத்தடிச்சிட்டாங்க என்றார். குழந்தைக்கு என்ன ஆச்சு? என்ன பதில் சொல்லியிருப்பார் என்று நினைக்கிறீர்களோ அதே பதிலைத்தான் சொன்னார். எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவரே தொடர்ந்து, உங்க அட்ரஸை SMS அனுப்புறீங்களா என்றார். எதுக்குங்க? ஆஸ்பத்திரியிலிருந்து எல்லா பணத்தையும் திரும்ப வாங்கிட்டோம். யார்கிட்ட இருந்து வாங்கினோமோ அவங்க அவங்களுக்கு DD அனுப்பிட்டு இருக்கோம். எனக்கு சில நிமிடங்கள் பேச்சே வரவில்லை. இப்படியும் மனிதர்கள் இருக்கிறார்களா? ஏற்கனவே சில லட்சங்களை செலவு செய்திருக்கிறார்கள். வசதியான குடும்பமும் இல்லை. இந்த தொகை அவர்களுக்கு நிச்சயம் பயன்படும். திருப்பி கொடுக்க வேண்டும் என்ற கட்டாயமும் இல்லை. யாருக்கும் எதுவும் தெரிய போவதும் இல்லை. ஆனாலும் திருப்பி கொடுக்கிறார்கள். ஏன் திருப்பி தருகிறீர்கள் என்று நான் கேட்டதற்கு, எங்களுக்கும் மனசாட்சி இருக்கு சார். இந்த பணம் இந்த மாதிரி கஷ்டப்படுற வேற யாருக்காச்சும் பயன்படும்ல. அதனால குழந்தையோட அப்பாவும் அம்மாவும் பணத்தை திருப்பி கொடுத்துட சொல்லிட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கு அனுப்பிச்சிட்டு இருக்கோம் என்றார். முகவரியை குறுஞ்செய்தியாக அனுப்பி வைத்தேன். அன்றைய இரவில் எனது விசும்பலின் ஓசை மின் விசிறியின் சப்தத்தில் மற்றவர்களுக்கு கேட்டிருக்க வாய்ப்பில்லை. அறக்கட்டளைக்கு உதவ அறக்கட்டளைக்கு தரப்படும் நன்கொடைகளுக்கு இந்தியாவில் வரி விலக்குண்டு. உதவ விரும்புவோருக்கு பணம் அனுப்ப வேண்டிய வங்கி விவரம் இங்கே www.nisabdam.com. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.